உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மானுட சுரேஷின் அன்பு வணக்கங்கள். எழுத்தாளர் கௌஷிகன் அவர்கள் இயற்றிய சுழிக்காற்று பாகம் 16. திராட்சைக்குடி வீட்டு சாவி துவாரத்தினுள் ஒவ்வொரு சாவியாக நுழைத்து அதை திறப்பதற்கான முயற்சியில் முழு மூச்சுடன் ஈடுபட்டிருந்தாள் மஞ்சுளா. அவள் தங்க முகத்தில் வைரங்களென வியர்வை முத்துக்களாய் அரும்பியிருந்தன. ஒரு பெரிய குத்துச்சாவியும் பலன் தராமல் போகவே கோபால் தான் வைத்திருந்த உளி, சுத்தி, கடப்பாறை இவைகளை பயன்படுத்த தயாரானான். மஞ்சு, இந்த கதவை உடைத்து நாம் உள்ளே நுழைவதில் உனக்கு ஆச்சவணி இல்லையே என்று கேட்டான் சேகர். உள்ளே ஏதோ ஒரு பயங்கரம் இருப்பதாக உள்மனம் சொல்கிறது சேகர் என்ற மஞ்சுளாவின் குரலில் நடுக்கம் இருந்தது. உடைத்து தான் உள்ளே போக வேண்டும், வேற வழி இல்லைதான் என்று சாவிக்கொத்தை வெறுப்போடு பார்த்து கொண்டே சேகர் சின்னக்கை கடப்பாறையை பயன்படுத்த உதவ ஆணி அடித்திருந்த பலகையினுள் ஒன்றினை கோபால் சுத்தியால் பேர்க்க முயன்றான். வேலப்பன் தன் பணியை அலட்சியமாகவோ அரை மனதோடையோ செய்திருக்கவில்லை. புயலால் சேதமடைந்திருந்த அந்த கட்டடத்துக்குள் யாரும் போக முடியாமல் சீல் செய்யும்படியாக எஜமானி அம்மா உத்தரவிட்டதை அவன் ரொம்பவும் பொறுப்போடுதான் நிறைவேற்றியிருந்தான். பெரிய பெரிய ஆணிகளாக அரைந்திருந்தான். அவை பெயர்க்கும் போது கிரிச்சிட்டு கரிச்சித்தன. ஒரு சட்டத்தை எடுத்தாகிவிட்டது. இன்னொரு சட்டத்தின் ஒரு பக்க ஆணிகள் பலகையின் பிடிப்பில் இருந்து அழுந்தி கொண்டே விடுவிட்டு கொண்டிருந்தன. அப்போது பளீர் என்று வெளிச்சம் அவர்கள் மேல் விழுந்தது. இரண்டு பேர் ஒளி உமழும் டார்ச் விளக்குகளை ஏந்தி இவர்களை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தார்கள். யார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நிமிஷம் டாக்டர் ரகுநாத்தும் கோயிலாகவும் அம்மூவரை பார்த்து கொண்டு நின்றார்கள். அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட மஞ்சுளா அதற்கு மேல் தன் உறுத்தலை தாங்க முடியாதவளாக, இப்படி செய்வதை தவிர வேறு வழி இல்லை சின்னம்மா நாங்கள் என்றாள். எந்த விளக்கமும் தேவையில்ல என்று படபடவென்று இடைமறித்தாள் கோயிலா. உன்னுடைய எந்த சமாதானமும் உன் செயலை நியாயமாக்கி விடாது. ஆணிகளின் அலறலையும் நடுநீசியில் தடதடவென்று ஆட்களையும் வீட்டை சுற்றி ஓடுவதையும் கூச்சலையும் குழப்பத்தையும் உன் அப்பா கேட்டிருக்கிறார். நோய்வாய்ப்பட்டுள்ள அவரை அமைதி இழக்க செய்துவிட்டாய். அதுவும் ஒரு மோசமான தருணத்தில். அவர் ரொம்பவும் பலவீனமாக இருக்கிறார். அவர் உன்னுடைய சொந்த தகப்பனார் மஞ்சுளா. இந்த செயல் ரொம்ப கடுமையானதம்மா. இந்த தடவை குற்றஞ்சாட்டப்பட வேண்டியவள் உங்கள் மகள் அல்லம்மா என்று சேகர் குறுக்கிட்டு பேசினான். ராஜைக்குடி வீட்டை சோதனையிடுவது அவசியம் என்பதை நான் உணர்ந்தேன். அதை தவிர அவனை மேலே பேச விடவில்லை டாக்டர் ரகுநாத். ப்ரொஃபசர் சேகர், கோகிலாவின் குற்றச்சாட்டு அத்தனையும் சரி. ஒரு நோயாளி ஜீவ மரண போராட்டத்தின் பிடியில் சிக்கிய நிலையில் அமைதியை வேண்டி தவிக்கும் போது உங்கள் செயல்களுக்கு நீங்கள் காரணம் கூறினாலும் அதை ஏற்பதற்கில்லை. நேற்றிரவு நீங்கள் வந்ததிலிருந்து அவருடைய பரிதாப நிலையையும் மதிக்கவும் இல்லை, என்னுடைய வேண்டுகோளை ஏற்கவும் இல்லை. இனி உங்களில் யாரையும் அவர் அருகில் நெருங்க விடப் போவதில்லை. நீங்கள் எல்லோரும் இந்த இடத்தை விட்டு உடனே போக வேண்டும். நான் உத்தரவிடுகிறேன் என்றார். சேகர் ஒரு வினாடி மௌனமாக டாக்டர் ரகுநாத்தை தம் பார்வையால் ஊடுருவினான். பிறகு நிதானமாக, இந்த திராட்சைக்கொடி வீட்டினுள் நாங்கள் போவதை நீங்கள் தடை செய்வது இது இரண்டாவது தடவை. உண்மையிலேயே உங்களுக்கு அந்த நோயாளியின் மீதுள்ள அக்கறை காரணமா, அல்லது எங்களுக்கு இந்த கொடி வீட்டுக்குள் இருக்கும் மர்மத்தை என்று தயங்கினார். ப்ரொஃபசர் சேகர், வெறி பிடித்தவன் போல கத்தினார் டாக்டர் ரகுநாத். ஒரு பரிதாபமான நோயாளியின் நன்மைக்காக டாக்டர் வேண்டுகோளை புறக்கணித்து அவருடைய வேதனையை அதிகப்படுத்தியதல்லாமல் காரணமற்ற முறையில் என்னுடைய கட்டளைகளுக்கு மாசு கற்பிக்கவும் முற்பட்டு விட்டீர்கள். இந்த திராட்சை கொடி வீட்டினுள் என்ன இருந்தாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை கிடையாது. என் நோயாளியின் அமைதியும் நல்வாழ்வுமே எனக்கு முக்கியம் என்றார். தன் சகோதரனின் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சை தொடர்ந்து கோகிலா கூறினார். அன்னை காரியதர்சி ராமுவின் மறைவுக்கான தடயங்கள் ஏதோ இந்த வீட்டுக்குள் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அது ரொம்ப பைத்தியகாரதனம் மிஸ்டர் சேகர். இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம், சிஐடி துரைசாமி எல்லாரும் புயல் ஓய்ந்த மறுநாளே இந்த கொடி வீட்டை சோதனையிட்டார்கள். அப்போது இது இப்படி அடைக்கப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு இங்கு எதுவும் கிடைக்கவில்லை. அதன் பிறகுதான் இது உபயோகத்துக்கு ஆபத்தான இடம் என்று இப்படி மூடி வைத்திருக்கிறோம். கோகிலாவை தொடர்ந்து டாக்டர் மஞ்சுளாவிடம், மஞ்சு உன் செய்கை அதிர்ச்சி கொள்ள செய்துவிட்டது. என்னுடைய திறமை, படிப்பு, அனுபவம் அத்தனையும் கொண்டுதான் உன் தகப்பனாரின் உயிரை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ என்னவென்றால் என் நோக்கத்திலும் வேண்டுகோளிலும் சந்தேகம் கொள்கிறாய். இது மிகவும் வருந்தத்தக்கது என்றார். உங்கள் மீது யாரும் சந்தேகம் கொள்ளவில்லை. நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்பதை பற்றியும் யாருக்கும் அக்கறை வேண்டாம். நாங்கள் இங்கிருந்து கிளம்பி விடுகிறோம், போதுமா? இதை கேட்க எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. எவ்வளவு விரைவில் அதை செயல்படுத்துகிறாயோ அவ்வளவுக்கு உன் தகப்பனாருக்கு நன்மை. நான் இப்படி சொல்கிறேன்னு தவற நினைக்காத மஞ்சுளா. இந்த பிராந்தியத்திலிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி போக முடியுமோ அத்தனை தொலைவுக்கு போவது கூட உன் தகப்பனாருக்கு நன்மை பயக்கம். ஏனென்றா, உன்னை கருவியாக்கி கொண்டு யாராவது விஷமம் செய்து கொண்டிருப்பார்கள். அதற்காகத்தான் சொல்கிறேன் என்றாள் கோகிலா எங்கோ பார்த்து கொண்டு. உங்கள் விருப்பப்படியே வெகு தூரம் போய்விடுகிறேன் சின்னம்மா. இப்போது நாங்கள் சாமான்களை பேக் செய்து கொள்கிறோம். 10-20 வண்டிக்கு நேரம் இருக்கிறது. டாக்டர் சார், உங்கள் வீட்டுக்கு போகும் வழியில் உங்கள் காரிலேயே எங்களை ஸ்டேஷனில் கொண்டு இறக்கிவிட்டு செல்ல முடியுமா என்று அமைதியோடு கேட்டாள் மஞ்சுளா. கட்டாயம், உனக்கு இல்லாத காரா என்றார் டாக்டர் மகிழ்ச்சியோடு. இந்த ஆயுதங்களை இங்கே இப்படியே போட்டுட்டு போங்க. காலையில் வேலைப்பேன் இந்த பலகையில் மறுபடியும் அதில் பொருத்தி ஆணி அடித்து சரிப்படுத்தவே இவை தேவைப்படும். இப்படி கண்டிப்பாக நடந்து கொள்வதற்கான சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்கி விட்டீர்கள். அதை உணர்ந்து உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டாம் என்றாள் கோகிலா. சேகர், கோபால் இருவரும் மௌனமாக தங்கள் விடுதிக்கு போக திரும்பினார்கள். மஞ்சுளா அவர்களை பின்தொடர்ந்தாள். அம்மூவரும் வேப்ப மரத்து பங்களாவை நெருங்கிய போது சேகரின் அந்த காந்த கண்கள் எதையோ பார்த்துவிட்டன. யாரோ விடுதிக்கு பின்புறம் பதுங்குகிறார்கள் என்றான். என் கண்களில் யாரும் தென்படவில்லையே, எங்க என்றான் கோபால். சராசரி மனிதனின் சாதாரண பார்வைதானே அவனுக்கு. யாரோ நம்ம தங்கியிருக்கிற அந்த விடுதிக்கு பின்னால் இருந்தார்கள். இப்போது அவன் வீட்டுக்குள் புகுந்திருக்கிறான். மஞ்சுளா, எச்சரிக்கையாக பத்திரமாக இரு. கோபால், நீ பின்பக்க வழியாக போய்பார். சங்கடங்களை சமாளிக்க வேண்டியிருக்கலாம். எச்சரிக்கையுடனே போ என்று கூறிவிட்டு சேகர் மெல்ல அடிமேல் அடி வைத்து முன்கதவு பிடியில் கை வைத்தான். கோபால் பூனை போல் பாய்ந்து பின்பக்கத்துக்கு ஓடினான். மஞ்சுளாவின் கதகதப்பான மூச்சுக்காற்று சேகரன் கன்னத்தை தடவிக்கொண்டு சென்றது. அவன் வாய், அடக்கடவுளே, இது என்ன, நாம் வந்த வேலையா? குழப்பம், கலவரம், ஐயோ ஐயோ என்று லேசாக புலம்பிக் கொண்டு இவர்கள் உள்ளே நுழைந்தபோது கோபால் கொள்ளைக்கதவை உதைத்து தள்ளி திறந்து கொண்டு உள்ளே வரும் சத்தம் கேட்டது. சற்றைக்கெல்லாம் சேகர் பின்கட்டிலே சோதனை நடத்தி கொண்டிருந்த கோபாலை சந்தித்தான். சேகர், இந்த வீட்டில் நம்ம தவிர வேறு யாரையும் காணுமே என்றான். ஆமாம் சேகர், நீங்கள் பயந்தபடியே இங்கே யாரும் இல்லை என்றாள் மஞ்சுளா. ஆனால் சேகரின் பார்வை எக்ஸ்ரே எடுக்கும் கருவியைப் போல எல்லா இடங்களையும் ஊடுருவி துளைத்து கொண்டிருந்தது. மூடியிருந்த ஒரு பெரிய அலமாரியின் கதவை திறந்தபடியே, களியப்பா வா வெளிய என்றான். அடுத்த வினாடி மஞ்சுளாவின் விழிகள் வியப்பால் வெளியே வரும்படி டாக்ஸி டிரைவர் காளியப்படின் தலை அலமாரிக்குள்ளிருந்து மெல்ல எட்டி பார்த்தது. அதிர்ச்சியினால் விக்கித்து போய்விட்டாள் மஞ்சுளா. ஆனால் உடனே பரபரப்புடன் ஓடி ஜன்னல் திரைச்சீலைகளை இழுத்து மூடிவிட்டாள். வாசல் கொள்ளை கதவுகளை சாத்தி வந்தாள். பிறகு காளியப்பன் கையை பிடித்து கூடத்துக்கு அழைத்து அவனை உட்கார வைத்தாள். அப்போது டீப்பாயின் மேல் இருந்த டெலிஃபோன் ஒலித்தது. மஞ்சுளா நடுங்கும் கரங்களோடு அதை எடுத்தாள். பேச்சு சுருக்கமாகவே இருந்தது. அவளுடைய சித்திதான் கூப்பிட்டிருந்தார். நாம் கிளம்ப தயாராகும் வர நமக்காக அவள் அண்ணா ரவுணா காத்திருக்கிறாராம். கோபால், நீ முக்கியமான சில சாமான்களுடன் அந்த பங்களாவுக்கு போய் தயாராயிரு. அங்கே வந்து கொண்டு இருப்பதாக சொல்லு. கவனமாக இரு, அங்கிருந்து யாரையும் இங்கே வரவிடாத என்றாள் மஞ்சுளா. பிறகு கோபால் வெளியே கதவை திறந்துவிட்டு மறுபடியும் தாளிட்டு கொண்டு வந்தான். கோபால் முக்கியமான பெட்டி படுக்கைகளுடன் பெரிய பங்களாவை நோக்கி வேகமாக நடந்தான். மஞ்சுளா தன்னுடையதும் சேகருடையதுமான சில அவசியமான பொருட்களை கைப்பட்டிக்குள் திணித்து கொண்டே காளியப்பனிடம் பேசினாள். காளி, நீ இங்கேயே தங்கியிருக்கலாம். யார் கண்ணிலும் படாமல் இங்கேயே மறைஞ்சிரு. உன் தம்பி வேலப்பனிடமிருந்து உனக்கு வேண்டிய உணவுகளையும் உதவிகளையும் பெற்றுக்கொள். காளியப்பனின் கண்கள் பளபளக்க மஞ்சுளாவையே அவள் துரிதமாக இங்கும் சலனங்களையே பார்த்து கொண்டிருந்தன. பேசாமல் உட்கார்ந்திருந்தான். சேகர் கிளம்புவதற்குள்ளாக தன் உடைகளையும் உடைமைகளையும் ஒழுங்குபடுத்திக் கொள்வதில் முனைந்திருந்தான். மஞ்சுளா கைப்பெட்டியை மூடிவிட்டு காளியப்பன் எதிரில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். காளியப்பா, ஏதாவது என்னிடம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லு என்றாள் கனிவோடு. காளியப்பன் பார்வைக்கு கண்ணீர் வலை பின்னியது. சட்டையின் உட்புறம் கையை விட்டான். அங்கே ஒரு பை இருந்தது. அதனுள் ஒரு காகிதத்தை எடுத்தான். மஞ்சுளாவிடம் அந்த காகிதத்தை கவனமாக நீட்டினான். மஞ்சுளா முகம் கோணாமல் அந்த காகிதத்தை பிரித்து பார்த்தாள். சேகரிடம் அதை பற்றி பேசாமல், ஏன் காட்டாமல் கூட அதை அப்படியே மறுபடியும் மடித்து அவனிடமே திரும்பி கொடுத்து விட்டாள். காளி மறுபடியும் அதை கவருக்குள் போட்டு இதயத்தை ஒட்டியிருந்த சட்டையின் உள்பக்கத்து பைக்குள் வைத்து சேஃப்டி பின்னை போட்டுக்கொண்டு அதற்கு பூட்டு போட்டுக்கொண்டான். அந்த நிலையில் மஞ்சுளாவின் கண்களில் நீர் கோத்து நின்றதை முதன்முறையாக சேகர் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான். காளியப்பன் கலங்கிய கண்களோடு மஞ்சுளாவின் கைகளை எடுத்து கண்ணங்களில் ஊத்தி கொண்டான். அவன் ஏனோ பேசவே முடியவில்லை. காளியப்பா, நீ இங்கேயே இந்த வேப்ப மருத்து பங்களாவிலேயே சௌக்கியமாக பத்திரமாக இருக்கலாம். இங்குள்ள விளக்குகள் எதையும் எரிய விடாத. இன்னொரு விஷயமும் கூட, சமையலறை ஜன்னல் வழியாக திராட்சை கொடி வீட்டை நன்றாக பார்க்க முடியும். அதிலும் ஒரு கண் வைத்தபடி இரு. அதன் அருகே போக வேண்டாம். இங்கிருந்தபடியே அதை கண்காணித்து வா. என்ன? காளியப்பன் அப்படியே செய்வதாக தலையை ஆட்டினான். மஞ்சுளா இரண்டு பைகளையும் தூக்கி கொண்டாள். சேகர் அந்த சிறிய கைப்பட்டியை சுமந்தான். கடைசி முறையாக ஆதரவும் அன்பும் கொண்ட முருகலோடு காளியப்பனை பார்த்து கொண்டே விளக்குகளை அணைத்தாள் மஞ்சுளா. வேப்ப மரத்து பங்களா இருளில் மூழ்கியது. போய் வருகிறேன் காளியப்பா. போய் வாங்கம்மா. இருளிலே குரல்கள் பரிமாறிக்கொண்டன. வேப்ப மரத்து பங்களாவின் வெளிவாசல் திண்ணையில் ஜாமான்களை வைத்துவிட்டு இருவரும் பெரிய பங்களாவை நோக்கி நடந்தார்கள். காளியப்பன் கதவின் தாளை உட்புறமாக போட்டுக்கொள்ளும் முடி கேட்டது. ஏதோ ஒரு காகிதத்தை உன்னிடம் நீட்டினானே காளி, அது என்ன? ஏதாவது உயிலா என்று கேட்டான் சேகர் நடந்து கொண்டேன். ஆமாம், காளியப்பன் தனக்குத்தானே தயாரித்து கொண்டிருக்கும் உயில் அது. அவன் இறக்கும் வரை அதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது என்பது அவன் எண்ணம். தன்னுடைய சேமிப்பை எல்லாம் இவ்வூரில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொடுத்து விடும்படியும் உயில் எழுதி வைத்திருக்கிறான், பிரசவ வார்டு கட்டுவதற்காக என்றாள் மஞ்சுளா. இப்போதுதான் நீ சொன்னது நினைவுக்கு வருகிறது. அவன் தன் மனைவியை எத்தனை அருமையாக நேசித்தான் என்றும், பிரசவ சமயத்தில் அவளை இழக்க நேர்ந்த பின்புதான் அவன் இப்படி எதிலும் பற்றில்லாதவனாக மாறினான் என்றும் நீ கூறினாயல்லவா? அவர்கள் பங்களாவை நெருங்கிவிடவே பேச்சை நிறுத்தி கொண்டார்கள். மௌனமாகவே அதன் படிகளில் ஏறினார்கள். கோகிலாவும் டாக்டர் ரகுநாத்தும் இவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். கோபால் சாமான்களுடன் தயாராக இருந்தான். மஞ்சுளா, நீ உன் தகப்பனாரிடம் சொல்லிக்கொள்ள வேண்டாமா, வா என்று அழைத்தாள். மஞ்சுளா தன் சித்தியை பின்தொடர்ந்தாள். மஞ்சுளாவை பின்பற்றி போகலாமா வேண்டாமா என்று ஒரு வினாடி தேங்கிய சேகர் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாக அவளுடன் மாடிப்படிகளில் ஏறலானான். மாடி அறையில் மஞ்சுளாவின் தந்தை கந்தசாமி படுத்திருந்த அறைக்கதவை ஓசைப்படாமல் திறந்துவிட்டு அதன் கைப்பிடியிலேயே கையை வைத்து கொண்டு வாயப்படியிலேயே நின்றுவிட்ட கோகிலா மிக மிக மெல்லிய குரலில் கூறினார். மஞ்சுளா, அப்பாவுடன் அதிக நேரம் பேச்சு கொடுக்காதே, அவர் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார். கனவில் நடப்பவைகளைப் போல மஞ்சுளா மெல்ல மெல்ல தன் தகப்பனாரின் படுக்கையை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். அந்த அறையில் அதிக வெளிச்சமில்லை. புகைப்பட சுருளை கழுவும் அறையிருட்டை போல மிக மிக மங்களானதொரு விளக்கு அந்த அறையில் இருட்டோடு மரணப் போராட்டம் நிகழ்த்தி கொண்டே இருந்தது. அந்த மௌனமும் ஒளி குலைந்த சூழலுமே மனதுக்கு பீதியை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. மங்களான அந்த வெளிச்சத்தில் படுக்கையில் ஒரு மனித உருவம் படுத்திருப்பது மந்தமாகவே தெரிந்ததை ஒழிய உருவத்தை தீர்க்கமாக இனங்கண்டு கொள்ள முடியவில்லை. சொந்த தகப்பனாரை இனங்கொண்டு கொள்வதற்கு அப்படி ஒரு அவையமும் இல்லை அவளுக்கு. மஞ்சுளா கட்டிலின் அருகே போய் நின்றாள். பா, மெல்லிய ஈனமான குரல் நுமையிற்று. மஞ்சுளா, என் கண்ணே. அப்பா, நான் வந்து சென்னைக்கு திரும்பி போக போகிறேன். உங்களிடம் சொல்லி கொண்டு போகவே அவரும் நானும் வந்திருக்கிறோம். இதை சொல்வதற்குள் அவள் நெஞ்சு தவித்த தவிப்பு. படுக்கையில் கிடந்த உருவத்திடம் இருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு வெளிப்பட்டது. நீ ஊருக்கு கிளம்பிட்டாயா? கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருப்பா என்று என்ன அப்படித்தானே சொன்னா இல்லையா? மிக மெதுவாக பேசினார் கந்தசாமி. எங்கள் திட்டங்களை மாற்றிக்கொள்ளும்படியாக ஆகிவிட்டது அப்பா. இந்த நிலையில் உங்களை விட்டு போக மனசே இல்லைதான். ஆனால் ஒரு அவசர காரியமாக போக வேண்டியிருக்கிறது. சீக்கிரமே திரும்பி வருகிறேன். சித்தியும் டாக்டர் ரகுநாத்தும் உங்களை கவனமாக பார்த்துக்கொள்வார்கள். இருந்தாலும் உன்னை பிரிவது வேதனையாக இருக்கிறதுமா. மஞ்சுளா இவ்விதம் தந்தையின் நெற்றியில் குனிந்து முத்தமிட்டாள். நான் போய் வருகிறேன்ப்பா, கவலைப்படாதீர்கள். போய் வாமா. அதற்கு மேல் அங்கு நின்றாள். தன்னால் அழகை அடக்கிக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்த மஞ்சுளா வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். மாடியில் இருந்து இறங்கி பங்களாவின் முன்காலுக்கோ மஞ்சுளா வந்தபோது அங்கு அவளை எதிர்பார்த்து கோயிலா உட்கார்ந்திருந்தாள். நேரே சென்னைக்கு தான் போக போறீங்களா என்று கேட்டாள் கோயிலா. எங்காவது போக வேண்டும். சென்னைக்கு போன பிறகுதான் எங்கே போகுதுன்னு முடிவெடுக்கப்படும். டாக்டர் ரகுநாத் டிரைவர் ஆசனத்தில் இவளுக்காக தயாராக காத்திருந்தார். போட்டிக்கோவில் மஞ்சுளா, சேகர், கோபால் மூவரும் ஏறிக்கொண்டதும் கார் சாட்டையிட்ட ஜாதி குதிரையைப் போல சீறிக்கொண்டு கிளம்பியது. ஒரு வட்டம் அடித்து வேப்ப மரத்து பங்களா முன் போய் நின்றது அவர்களுடைய உடைமைகளை ஏற்றிக்கொள்ள. இதுவரை இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருந்த உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மானுட சுரேஷின் அன்பு வணக்கங்கள். எழுத்தாளர் கௌஷிகனின் சுழிக்காற்று வளரும். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.